உங்களுடைய பிரசனம் கர்த்தாவே எங்களை வழி நடத்தட்டும். என்னை உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைங்கப்பா. உங்களுடைய சித்தத்தை போலவே என் வார்த்தைகள் அமையட்டும். தன் பிள்ளைகளுக்கு நீர் சொல்ல வேண்டியதை என்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி இயேசப்பா தெளிவாய் நான் எடுத்துரைக்க எனக்கு தயவை தாங்க. உங்களோட வல்லமையில் நான் இருக்கிறேன் ஐயா. தேவரே நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம் வேத பகுதிகளை கலேத்தியர் புத்தகம் 6:7-8 வசனத்திற்குள்ளாக நம்ம திருப்ப போகிறோம். த வெரி லாஸ்ட் சாப்டர் இன் த புக் ஆஃப் கலேஷியன்ஸ் சாப்டர் 6 அண்ட் ஒன் ஆஃப் த வெரி லாஸ்ட் வேர்சஸ் 7 and 8. இந்த இடத்தில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்குது. இது பால் அப்போஸ்தலர் கலேத்தியர் சபையை பார்த்து பேசின ஒரு வார்த்தை. அதில் அவர் சொல்லுகிறார், Do not be deceived. God cannot be mocked. A man reaps what he sows. Whoever sows to please his flesh, from flesh will he reap destruction. But whoever sows to please the Spirit, from the Spirit he will reap eternal life. Paul draws the attention of the people. He says, Do not be deceived. ரெண்டாவது அதுக்கு பின்பாக அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தருகிறார். அந்த எச்சரிக்கை என்ன என்று தருகிறார் என்றால், அதில் அவர் சொல்றார், தேவனை ஏமாற்ற முடியாது. ஆங்கிலத்தில் மாக்ன்ற ஒரு வார்த்தை, அதுக்கு சமமான தமிழ் வார்த்தை வந்து கர்த்தரை நம் விகடம் செய்ய முடியாது. பட் இந்த இடத்தில் டிரான்ஸ்லேஷன், கர்த்தரை ஏமாற்ற முடியாது என்று ஒரு காஷன், ஒரு எச்சரிக்கையை நம்மிடத்தில் பால் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அது இரண்டையும் சொல்லிவிட்டு மூன்று சத்தியங்களை அவர் சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் சத்தியம் என்ன சொல்கிறார் என்றால், ஒருவன் விதைக்கிறதையே அவன் அறுப்பானாம். ஹீ அ மேன் ரீப்ஸ் வாட் இஸ் சோஸ். அது அவர் சொல்கிற முதல் சத்தியம். இரண்டாவது அவர் சொல்கிறாரு, சோயிங் டு ப்ளீஸ் த ஃப்ளஷ். விதைக்கிறது ஆவிக்குரியதை விதைப்பது என்று, சோயிங் டு ப்ளீஸ் த ஸ்பிரிட். முதலில் அவர் சொல்கிறார், காட் கேனாட் பி டிசீவ்ட். இரண்டாவது சொல்கிறார், அ மேன் ரீப்ஸ் வாட் இஸ் சோஸ் என்று. அது விதைக்கிறதை குறித்து இரண்டாக அவர் பிரித்து அவர் சொல்லுகிறார், சிலர் விதிப்பது தன்னுடைய மாம்சத்துக்காக ப்ளீசிங் செய்கிற விதைகளாக இருக்கிறது, ஆனால் சில விதைகளோ ஆவிக்குரிய விதைகளாக இருக்கிறது, டு ப்ளீஸ் த ஸ்பிரிட் என்று ஒரு வித்தியாசத்தை அவர் அந்த இடத்தில் காண்பிக்கிறார். இங்கே ஒரு ஆழ்ந்த சத்தியம் இந்த வசனங்கள் உள்ளது. இந்த சத்தியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த இடத்தில் ஒரு விதையை குறித்து பேசுகிற ஒரு சத்தியம். கர்த்தர் இந்த உலகத்தில் அவருடைய மினிஸ்ட்ரியை ஆரம்பித்த பொழுது அவர் பேசும்போது அவர் மிகவும் தெளிவாக பேசுவார். உப்பை குறித்து அவர் பேசுவார், மீனை குறித்து அவர் பேசுவார், ஒரு மேய்ப்பாளரை குறித்து அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் எல்லாரும் புரிந்து கொள்கிற வண்ணமாக தெளிவாக கர்த்தர் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் மிகவும் தெளிவாக பேசுவார். அவருடைய ஊழியத்தில் ஒரு திருப்பு முனை வரும். அந்த திருப்பு முனை வரும் பொழுதுதான் அதற்கு பின்பாக அவர் பேசுவதெல்லாம் உவமைகளாக கர்த்தர் பேசுவார். இதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? When the Lord was in this world, when he began his ministry, he first used to preach and teach things very clearly for everybody to understand. But there was a very important turning point in all the three Gospels you will see, where the Lord stops speaking clearly and he starts speaking in parables. Parable of the sower is the first time Jesus starts using parables. Hallelujah. அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை நடைபெறும். அந்த சூழ்நிலை என்ன நடைபெறும்? கர்த்த ஜனத்தார் இடத்துல எல்லாம் அந்த விதைக்கிறனை குறித்து ஒரு கதையை அவர்கள் சொல்லுவார்கள். அது எத்தனை பேருக்கு புரிந்தது, எத்தனை பேருக்கு புரியவில்லை என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் அந்த நிகழ்வுக்கு பின்பாக அவர்களோட டிசைபிள்ஸ் எல்லாம் ஆண்டவர் இடத்துல வந்து அவர்கிட்ட கேட்பாரு, ஆண்டவரே நீங்கள் இதை சொன்னீங்களே, இதுக்கு அர்த்தம் என்னவென்று. எத்தனை பேர் அதை ஞாபகம் வைத்திருக்கிறீங்க? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் த டிசைபிள்ஸ் வில் கோ டு the Lord and ask him, Lord, what did you actually mean with this? Inda idathil dhaan avar oomaigalai pesa aarambikkirar. Adin nimithamaga dhaan avarude seedargal ellam adai purindukollama aandavar idathile Mathey 13th idathile avarude poi kekkaargal, Yesappa neenga yen idha mari seindinga? Adarku aandavar or badhil tharuvar. Adu enna badhil tharuvar endral, avar aandavar janathare paathu pesina or satyam alla. Aandavar avarude seedargalai paathu avar solgirar, Because the knowledge of the secrets of kingdom of heaven has been given to you but not to them. அவர் என்ன சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் அறியும்படி உங்களுக்கு கர்த்தர் சாக்கியத்தை தந்திருக்கிறார், அவர்களுக்கு தரவில்லை என்று சொல்லுகிறார். Why does God change from speaking ordinary words to speaking to parables? அதில்தான் அந்த கேள்விக்கு நீங்கள் விடையை அறிந்து கொண்டீர்கள் என்றால், அதில் இருக்கிற சத்தியத்தை வைத்து கலேத்தியர் புத்தகத்தை நாம் பார்த்துள்ளோம் என்றால், நாம் படித்த இரண்டு வசனங்கள் 7 ஏழாவது எட்டாவது வசனம் மிகவும் தெளிவாக நம்மளுக்கு அது தோன்ற ஆரம்பிக்கும். இது எப்பொழுது நடைபெறுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், அதே மத்தேயு புத்தகத்தில் அவர் பேரபிள் ஆஃப் த வீட்ஸை பற்றி சொல்லுவார், முட்கள் முட்செடிகளை பற்றி ஒரு உவமையை சொல்வார். பின்பாங்க மஸ்டர்ட் சீடு கடுகு விதையை குறித்து ஒரு அதே அதிகாரத்தில் கர்த்தர் இரண்டாவது தடவையும் ஒரு உவமையை கர்த்தர் சொல்வார். ஐ ஹி டசன்ட் இட்ஸ் நாட் ஈவன் கான் அவுட் ஆஃப் த புக் ஆஃப் மேத்யூ 13 இன் த சேம் சாப்டர் வித் த லார்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் த சோர் ஆஃப் த சீட் த லார்ட் கோஸ் ஆன் டு சே இன்னும் இரண்டு உவமைகளை சொல்வார். நீங்கள் ஆழ்ந்து கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த இரண்டு உவமைகளும் விதையை குறித்த உவமைகளாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. இதுவரை உங்களால் நான் சொன்ன வந்து எதுவும் புதிதை நான் சொல்லவில்லை, நீங்கள் அறிந்திருப்பதை தான் நான் சொன்னேன். ஆனால் அது ஒரு புது விஷயத்தை நான் சொன்னது என்னவென்றால், ஒருவேளை சிலருக்கு அது புதிதாக இருக்கும், என்னவென்றால் கர்த்தர் அந்த இடத்தில் தான் உவமையை பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக தெளிவாக பேசினார். அதே வேத பகுதியில் 13வது மத்தேயு 13வது அதிகாரத்தில் கடைசி வசனங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் எழுதியிருக்கும், Jesus spoke all these things to the crowd in parables. He did not say anything to them without using a parable. ஒரு மார்க் வந்து மேத்யூ இஸ் மேக்கிங் எ கிளைம், கர்த்தர் ஜனத்தாரிடத்தில் எல்லாம் உவமைகள் மூலியமாக தான் பேசினார், உவமைகள் இல்லாமல் அவரிடத்தில் எதுவும் சொல்லவில்லை என்று மத்தேயு சொல்லுகிறார். 35வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார், So was fulfilled what was spoken through the prophet, I will open my mouth in parables, I will utter things hidden since the creation of the world. மத்தேயு சொல்கிறார், ஆண்டவர் உவமையாக பேசினதுக்கு காரணம் என்னவென்றால், தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 78வது புத்தகம் 1வது 2வது வசனத்தில் கர்த்தரை குறித்து எழுதி வைத்திருந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு தான் கர்த்தர் உவமைகள் பேசினார் என்று அதே மத்தேயு புத்தகத்தில் நமக்கு அந்த விஷயத்தை இந்த மேத்யு தெளிவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. Am I making sense to you so far? இப்பொழுது கர்த்தர் உவமையில் பேசுகிறார், அது முன்பாக அதை போல பேசவில்லை. எதனால் அவர் உவமையில் நீங்கள் பேச ஆரம்பித்தார் என்று ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள் என்றால், சங்கீதம் 78வது அதிகாரம் 1வது 2வது வசனம், த ஒன் தட் மேத்யூ இஸ் கோட்டிங் ஃப்ரம் த புக் ஆஃப் சாம் ஆஸ் அ ப்ராஃபஸி தட் வாஸ் மேட், என்ன சொல்லுகிறது என்றால், மை பீப்புள் ஹியர் மை டீச்சிங், லிசன் டு த வேர்ட்ஸ் ஆஃப் மை மவுத், I will open my mouth with parable. I will utter hidden things, things from old. Hallelujah. சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கு? என்னோட ஜனத்தாரே, நான் சொல்லுவதை செவி சாயுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பிறகு சொல்கிறார், என் வாயை நான் துறக்கும் போது உவமைகளால் நான் பேசுவேன், மறைமுகமாக இருக்க காரியங்களை எல்லாம் என் மக்களுக்கு நான் சொல்லுவேன், அந்த மறைமுகமான காரியங்கள் எல்லாம் உலக தோற்றத்திற்கு முன்பாக சின்ஸ் ஓல்டு இருந்த வார்த்தைகளை நான் சொல்லுவேன் என்று சங்கீதக்காரன் தீர்த்தகதரிசமாக கர்த்தரிட வரப்போகிற கர்த்தரை பற்றி சொன்ன ஒரு வாக்கு தத்துவத்தை மத்தேயு இந்த விதைக்கிறவனை சொல்ற ஊமை பின்பாக சொல்லுகிறார். இதை தான் எழுதி வைத்திருந்தது, அதனால் தான் கர்த்தர் செய்தார் என்று. ஹல்லேலூயா. இது எதற்காக, Why does God make that turning point? இயேசு ஏன் அதை சொல்ல, Why does he begin speaking parables என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரே ஒரு சாப்டர் பின்பாக நீங்கள் போக வேண்டும். யூ ஹாவ் டு கோ டு மேத்யூ சாப்டர் 12. மேத்யூ சாப்டர் 12லையும் அந்த இடத்தையும் நீங்கள் நன்றாய் அறிந்த ஒரு வேத பகுதி. நான் அதை என்ன ஒன்று சொன்னேன் என்றால், எல்லாருக்கும் இன்றைக்கு சபையில் இருக்க எல்லாருமே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் நாம் என்ன செய்திருக்க மாட்டோம் என்றால், மத்தேயு 12ஐயும் மத்தேயு 13ஐயும் நம்ம கனெக்ட் செய்து பார்த்துருக்க மாட்டோம். மத்தேயு 13ல் சொல்லியிருக்கிற சத்தியம், அதாவது தீர்க்க தரிசனம் சங்கீதம் புத்தகம் 77 சொன்ன தீர்க்க தரிசனை கனெக்ட் செய்து பார்த்துருக்க மாட்டோம். மத்தேயு புத்தகத்தில் ஒரு வியப்பான ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்ன காரியம் நடைபெறுகிறது என்றால், ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அந்த வேதத்தில் எழுதியிருக்கு, அவனால் பார்க்க முடியவில்லையாம், அவனால் பேச முடியவில்லையாம். ஸோ தெளிவாக வேதம் சொல்லுகிறது, இந்த மனிதன் பிசாசு அவனை ஆட்கொண்டது நிமித்தம் அவனால் பேச முடியவில்லை, அவனால் பார்க்க முடியவில்லை என்று. அந்த மத்தேயு 12வது அதிகாரத்தை சொல்லியிருக்கு, அந்த மனிதனை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்த பொழுது கர்த்தர் அவரை சுகப்படுத்தினார். சுகப்படுத்தினருக்கு பின்பாங்க வேதத்தில் எழுதியிருக்கு, த மேன் குட் டூ போத், அவனால் பேச முடிந்ததாம், பார்க்க முடிந்ததாம். ஹல்லேலூயா. ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். அதுக்கு ஜனங்கள் எல்லாம் அவரை பார்த்து, அந்த அதிசயத்தை பார்த்து பலர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள், இவர் தாவீதின் குமாரனாய் இருப்பாரோ என்ற ஒரு கேள்வியை ஏற்படுகிறது. ஏன்னா இந்த ஜூவிஷ் ஹிஸ்ட்ரி ஒன் ஆஃப் தி ஐடென்டிட்டிஸ் ஃபார் த மெஸ்ஸாயா வாஸ் தட் ஹீ வில் ஈவன் கமாண்ட் த பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அது போன்ற ஒரு மனிதன் வருகிறார், அந்த ஆற்றலை பெற்றவர் தான் வருகிற மெஸ்ஸாய் என்று யூதர்கள் அறிந்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த மனிதன் பிசாசு பிடித்த மனிதனை சுகப்படுத்தின பொழுது அவர் சுத்தி இருந்தவர்கள் நாம் என்ன சொல்கிறார்கள், இவர் வந்து தாவீதின் குமாரனாய் இருப்பாரோ என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. அதற்கு பின்பாக ஒரு நிகழ்வு நடக்கிறது, அந்த நிகழ்வு தான் இந்த திருப்புமுனைக்கு காரணம். அப்போ பரிசியர்கள்லாம் பார்த்து சொல்வார்கள், இவர் ஒன்றும் தாவீதின் குமாரனால் அல்ல, இவர் பெல்சிபாபின் வல்லமையை வைத்து தான் இந்த மனிதனை சுகப்படுத்தினார் என்று ஒரு சொல்ல ஒரு நிகழ்வு இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப தட் பாயிண்ட் அட் தட் பாயிண்ட் கர்த்தர் ஒரு மிகவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், எந்த பாவமும் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியானவர் என்னை தூஷித்தால் அந்த பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்கிற ஒரு அதிகாரம். அது எதற்கு சொல்கிறார் என்றால், He says that because the people don't recognize the Holy Spirit in Jesus. The people don't recognize that it is the Spirit of God who is enabling Jesus to drive out these demons. He is the Son of God. They blaspheme the Spirit and say, because he has Beelzebub, he is doing that. Hallelujah. அந்த இன்சிடென்ட்க்கு பின்பாக தான் கர்த்தர் தெளிவாக பேசுவதை நிறுத்தி கொள்கிறார். அவர் அதன் பிறகு தான் அவர் பேசுவதெல்லாம் ஊமையாக பேசுகிறார். ஏனெனில் அவர் சொல்லுகிறார், ஒரு இடத்துல ஊமையை சொல்லுகிறார், உங்கள் முத்துக்களை பன்றிகள் மேல் முன்பாக போட வேண்டாம் என்று. ஏன் அதை செய்கிறார் என்றால், சொல்லுகிற சத்தியம் இவர்கள் கேட்டு அந்த சத்தியத்தின் மூலியமாக கர்த்தர் தூஷிக்கப்படுவதை அவர் கண்களால் அவரால் பார்க்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஹி வாஸ் நாட் ஏபிள் டு விட்னஸ் த பீப்புள் பீலிட்லிங் அண்ட் த பீப்புள் பிளாஸ்வீமிங் த ஹோலி ஸ்பிரிட். So from that point onwards, he started to speak them in parables. And only those who had the respect for God was Kartharudaiya vaarthaikku avargal veithirundha mariyadhai yaar veithirundhargalo avargalukku thaan andha sathiyathai avar eduthu uraithaar. Hallelujah. இப்பொழுது இதுதான் பேக்ரவுண்ட். இதில் இரண்டதை பார்த்தோம், மத்தேயு 13 திருப்புமுனையை பார்த்தோம், அதற்கு காரணமாக இருக்கிற மத்தேயு 12 பார்த்தோம், அவர் ஊமையில் பேசுவார் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தையும் நாம் பார்த்தோம். இதையெல்லாம் நாம் எடுத்துவிட்டு இந்த சத்தியத்தை ஆழ்ந்து கொண்டு நம்ம கலேத்தியர் புத்தகத்துக்கு திரும்பி போய் இந்த சத்தியங்களை அந்த வார்த்தைகளுக்கு அப்ளை பண்ணி பார்த்தோம் என்றால் சில காரியங்கள் நம்மிடத்தில் தெளிவாக தோன்ற ஆரம்பிக்கிறது. கலேத்தியர் புத்தகத்தில் பேசுபவர் பால். அவர் பேசுகிறவர்கள் யாரிடத்தில் பேசுகிறார்? கலேத்திய சபை மக்களிடத்தில் பேசுகிறார். அவர் முதலில் என்ன சொல்கிறார்? அவருடைய அட்டென்ஷன் எல்லாம் அவர் கேதர் செய்கிறார். அவருக்கு பேச வாயிலிருந்து எந்த வார்த்தையும் எந்த சத்தியம் வருவதற்கு முன்பாக முதல்ல என்ன சொல்கிறார், அவர்களுடைய அட்டென்ஷன் எல்லாம் கேட்குறார். அவர் சொல்கிறாரு, டு நாட் பி டிசீவ்ட், நீ ஏமாற்றம் அடைந்து போகாதீர்கள் என்று சொல்கிறார். அந்த கேட்டவுடன் பேப்பிள் கேட்பேன், இவர் எதுக்கு இது சொல்கிறார் என்று. அதற்கு பின்பாக ஒரு எச்சரிக்கையை தருகிறார். என்ன எச்சரிக்கையை தருகிறார் என்றால், உங்களால் கர்த்தரை நீங்கள் ஏமாற்ற முடியாது. டோன்ட் மாக் காட் என்று ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, அதை நான் ரிசர்ச் செய்தேன். தமிழில் ஏன் மாக் என்று விகடம் செய்கிறேன் என்று போடாமல் ஏன் அதில் கர்த்தரை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னால், கிரேக்க மொழியில் தான் த நியூ டெஸ்டமெண்ட் வாஸ் ரிட்டன் இன் த லாங்குவேஜ் ஆஃப் கிரீக். அதில் இருக்கிற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தை ஒரே ஒரு தடவை தான் புதிய ஏற்பாட்டிலே இருக்குது. இட் இஸ் தி ஒன் ஆஃப் தி ரேர் வேர்ட்ஸ் இன் கிரீக் தட் இஸ் ஒன்லி மென்ஷன்ட் ஒன்ஸ் இன் தி நியூ டெஸ்டமெண்ட். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், மாக்கிங், ஒருத்தரை பார்த்து கேலி செய்வது தான். அது ஏன் தமிழில் அதை கேலி செய்வது என்று அவர்களை மொழிபெயர்க்காமல் ஏமாற்றுவது என்று போட்டார்கள் என்று தெரியவில்லை. இதில் பால் சொல்கிறார், கர்த்தரை உன்னால் நீங்கள் கேலி செய்யக்கூடாது என்று, அவரை விகடப்படுத்தக்கூடாது என்று கர்த்தர் அந்த பால் அப்போஸ்தலர் சொல்கிறார். இன்றைக்கு நான் எப்பொழுதும் என் சேர்மனல் கேள்விகளை நான் கேட்பேன். இன்றைக்கும் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் வைத்திருக்கிறேன். அந்த கேள்விக்கு யாரும் என்னதை விடை கொடுக்காதீர்கள். உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் அதை ஆராய்ந்து பாருங்கள். நான் உங்களிடத்தில் வந்து இன்றைக்கு சபையில் யாராச்சும் கர்த்தரை நீங்கள் கேலி செய்திருக்கிறீங்களா? ஹாவ் எனி ஆஃப் யூ மார்க் த லார்ட் என்று கேட்டிருக்கின்றால், ஒருவேளை யாரும் நான் மார்க் செய்தேன்னு சொல்ல மாட்டோம். நம்ம என்ன நினைப்போம், மார்க் செய்கிறவங்கனால் விசுவாசம் இல்லாதவர்கள், கர்த்தரை தூஷிப்பார்கள், அவள் கிறிஸ்துவர்கள் இல்லாத நிமித்தமாக ஆண்டவரை குறித்து கீழ்த்தனமான வார்த்தைகளை பேசுகிறார் என்று நம்ம கேட்போம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அது போன்ற நபர்களை நாம் சந்திப்போம். நம்மளோட அனுதினம் நம் வேலை ஸ்தலத்தில் நம்முடைய ரிலிஜனை மார்க் செய்கிறவர்களையெல்லாம் நாம் பார்ப்போம். ஆனால் இங்கே பேசுவது பாலானவர் உலகத்தில் இருப்பவர்களை குறித்து பேசவில்லை. அவர் பேசுவது கலேத்திய சபையில் உள்ளே இருக்கிறவர்களை பார்த்து அவர் சொல்கிறார், காட் கெனாட் பி மார்க்ட் என்று. அதனால் இன்றைக்கு அந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் நான் கேட்டேன் என்றால், நீங்கள் கர்த்தரை தூஷித்து இருக்கிறீர்களா, நீங்கள் கர்த்தரை கேலிப்படுத்தி இருக்கிறீர்களா, நீங்கள் கர்த்தரிடத்தில் விகடத்தை நீங்கள் காண்பித்து இருக்கிறீங்கன்னு சொல்லி என்றால், ஒருவேளை நீங்கள் சொல்லுங்க, ஐயோ அது மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன் பிரதர் என்று. அதில் தான் ஒரு ஆழமான சத்தியம் அடங்கி உள்ளது. அதை நம் சில நிமிடங்கள் அதை பார்த்து நாம் இது போன்ற காரியங்களை செய்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இதில் கடைசியில் யூ வில் பி அஸ்டானிஷ் டு ஃபைண்ட் அவுட் தட் சம் ஆஃப் த திங்ஸ் வி கன்சிடர் கலோக்கியல் இன் அவர் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கை முறையில் அனுதினமும் நாம் செய்கிற சில காரியங்கள் நம் கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஏனெனில் அந்த காரியங்கள் மூலியமாக நாம் கர்த்தரை நாம் தூஷிக்கிறோம். ஹல்லேலூயா மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட். அது என்னவென்று நாம் மிக வேகமாக பார்த்து நாம் கடந்து செல்வோம். இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எப்படி நாம் கர்த்தரை நாம் தூஷிக்கிறோம், எப்படி, ஹவு டு யூ மார்க் த லார்ட். அந்த இடத்தில் மத்தேயு இடத்தில் பரிசேயர்கள் கர்த்தர் ஒரு மனிதனை சுகப்படுத்தின பொழுது பரிசுத்த ஆவியானவரை வந்து அவர்கள் தூஷித்தார்கள். இந்த இடத்தில் கலேசியர் 7வது அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால், கலேசியர் 5வது அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால், பால் சொல்கிறார் ஆவியை குறித்து தான் அடுத்த வசனத்திலும் அவர் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தரை நம்மளாம் எப்படி மார்க் செய்ய முடியும் என்று நம்ம பார்த்தோம் என்றால், அந்த கலேத்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு, ஹூவர் சோஸ் டு ப்ளீஸ் தேர் ஃப்ளஷ், எவன் தன் சொந்த வாட் இஸ் தி ஃப்ளஷ் இன் தமிழ், மாம்சத்தை ப்ளீஸ் செய்வதற்கு அவன் எந்த விதையை விதைக்கிறானோ அதே தான் அவன் அறுப்பான். யார் அது ஆங்கிலத்தில் ரொம்ப போட்டிருக்கட்டு, ப்ளீஸ் த ஸ்பிரிட்னு போட்டிருக்கோம். அது தமிழில் வந்து ஆவி ஏற்றவைகள் அப்படின்னு எழுதியிருக்கோம். இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால், தெளிவாக பால் ஒரு டிஸ்டிங்க்ஷனை செய்கிறார். சில விதைகள் உண்டு, நம் வாழ்க்கையில் அந்த விதைகளை நாம் விதைக்கிறோம். சில விதைகள் என்ன வருமாம், அது வளர்ந்து வருகிற அந்த அறுவடை நம்மளுடைய மாம்சத்துக்குரியவைகளாக இருக்குமாம். சில விதைகள் ப்ளீசிங் டு த ஹோலி ஸ்பிரிட்டாம், அந்த இடத்தில் ஹோலி ஸ்பிரிட்டை தூஷித்தார்கள். இந்த இடத்தில் பால் சொல்கிறார், சில காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க, அந்த காரியங்கள் ஹோலி ஸ்பிரிட்டை ப்ளீஸ் பண்ண வேண்டுமா? ஹல்லேலூயா. இது ஒரு யூனிக்கான, திஸ் இஸ் அ யூனிக் பார்ட் இன் த பைபிள், வென் த பைபிள் டாக்ஸ் அபவுட் அ கிறிஸ்டியன் டூயிங் திங்ஸ் டு ப்ளீஸ் த ஹோலி ஸ்பிரிட். ஒரு கிறிஸ்தவனாய் நம் வாழ்க்கையை வாழ்ந்தால் நம் வாழ்க்கையில் சில காரியங்கள் வேண்டும், அந்த காரியங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு ப்ளீஸ் செய்கிற காரியங்களாக இருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் அநேக டிபேட்டுகள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ட்ரினிட்டின்ற கான்செப்டை தாக்குவார்கள். இஸ் த ஹோலி ஸ்பிரிட் அ பர்சன், அவர் ஒரு இஸ் இ ஒன் ஆஃப் தி பர்சன்ஸ் இந்த ட்ரினிட்டின்னு சொல்லி நிறைய தியாலஜி இருக்குது. இந்த ஒரு வசனத்தை வைத்தே நீங்கள் சொல்லலாம் அவர் வந்து ட்ரினிட்டியில் ஒரு நபர் என்று. ஹல்லேலூயா. ஏன்னா இதில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்குது, யூ ஹாவ் டு டூ திங்ஸ் டு ப்ளீஸ் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இப்போது பால் என்ன சொல்கிறாரு, ஒரு விதை இருக்கிறது, ஒரு வகையான விதையை நீங்கள் விதைத்தீர்கள் என்றால் மாம்சத்தை குறித்ததாக இருக்கும், இன்னொரு வகையான விதைகளை நீங்கள் விதைத்தீர்கள் என்றால் ஹோலி ஸ்பிரிட்டை ப்ளீஸ் பண்ணுவதாக இருக்கும். எத்தனை பேருக்கு கார்டனிங் பிடிக்கும் என்று தெரியவில்லை. எனக்கு கார்டனிங் மிகவும் எனக்கு பிடிக்கும். நான் எப்படியாச்சும் ஒரு கருவேப்பிலை செடியை விதையிலிருந்து வளர்க்கணும் என்று மிகவும் நான் பிரயாசப்பட்டேன். இதை குறித்து நன்றாய் டீட்டெயில் தெரிய வேண்டும் என்றால் சபையில் இருக்கிறவர்கள் சிலருக்கு தெரியும். அதுக்கு நான் நிறைய பணமெல்லாம் செலவழித்திருக்கிறேன். அதுக்கு அடியில் ஹீட்டிங் மேட்டை வைப்பேன், அதுக்கு ஸ்பெஷலான காம்போஸ்டை வாங்குவேன். ஸ்ரீலங்காவிலிருந்து ஸ்பீட் போஸ்டில் நான் கருவேப்பிலை விதையை வாங்கி நான் விதைத்திருக்கிறேன். ஏனெனில் கருவேப்பிலை விதை வந்து பறித்தவுடன் நீங்கள் வைத்தீர்கள் என்றால் வரும். கருவேப்பிலை விதையை கொஞ்ச நாள் நீங்கள் வைத்து விதைத்தீர்கள் என்றால் வராது. அந்த விதையை வளர்ப்பதற்கு நான் பட்ட பாடு இருக்க பாருங்கள், இதுவரை நான் சக்சீட் பண்ணவில்லை. விதையை விதைத்து கருவேப்பிலை செடி இதுவரைக்கும் நான் வளர்த்ததில்லை. இன்னும் நான் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு விதையை முளைப்பதற்கு அதுக்கும் நான் ரிசர்ச்லாம் செய்தேன். இப்போ இந்த பிரசங்கத்திற்காக இல்லை, கருவேப்பிலை விதை எப்படியாச்சும் அதை விதைக்க வைக்கணும்ன்ட்டு ஒரு இதில் நான் ரிசர்ச்லாம் செய்தேன். அப்பொழுது செய்த ரிசர்ச்சில் ஒரு விதை வந்து முளைக்க வேண்டும் என்றால், துளிர் விட்டு வர வேண்டும் என்றால் எது அவசியம் என்று உங்களிடத்தில் நான் கேட்டேன் என்றால் நீங்கள் என்ன சொல்வீங்க? வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எ சீட் டு ஸ்ப்ரவுட்? மண் தேவை, அப்புறம் தண்ணி போடணும், குட் நியூட்ரிஷன் இருக்கணும், லைட் இருக்கணும், இருக்குல்ல, எல்லாம் உண்மைதான். ஒரு விதை வரணும்னா மூன்று காரியங்கள் அது முளைத்து வருவதற்கு, ஃபார் இட் டு ஜெர்மினேட், மூன்று காரியங்கள் தேவையா. ஒன்று வந்து வெப்பநிலை, டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் இருந்தால் தான் அது விளைக்கும். அதுக்கு தான் நான் ஹீட் மேட்டெல்லாம் வாங்கி அது ஒரு டைமர் வச்சு இந்த டேலேருந்து இந்த டே வரைக்கும் அந்த இந்த டெம்பரேச்சர் வரணும்னு ஹீட் மேட் நான் செட் பண்ணேன். அதற்கு அபண்டன் மாய்ஸ்டர் இருக்கணுமா, ஈரப்பதம் இருக்கணும். நிறைய தண்ணியை நீங்கள் ஊற்றினீர்கனாலும் வராது, குறைவான தண்ணியை ஊற்றினாலும் விதை வந்து முளைத்து வராது. அதுக்கு மூன்றாவது ஒரு காரியம் இருக்குது, அது யாரும் சொல்லவில்லை. ஒரு விதை விளைத்து வர வேண்டும் என்றால் அதுக்கு ஆக்சிஜன் தேவையாம். எத்தனை பேர் இதை அறிந்திருக்கிறீர்கள்? ஆனால் நம்ம விதையை விதைக்கும் பொழுது மண்ணுக்குள்ளே நம்ம போட்டு நல்லா நம்ம குத்துவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா விதை வராது. அந்த சாயிலில் மேலோட்டமாக அந்த விலையை தள்ளி விட்டு அது மேலே கொஞ்சம் மணல்னா போடணும். அதுக்கு காரணம் என்னவென்றால், த சீட் நீட்ஸ் ஆக்சிஜன். சரி, என்னுடைய கருவேப்பிலை செய்தியெல்லாம் நான் ஏன் இன்றைக்கு சபையில் நின்று கொண்டு சொல்கிறேன் என்றால், ஒரு விதை முளைப்பதற்கு மூன்று காரியங்கள் அவசியம். ஒன்று என்னவென்றால் வெப்பநிலை, இது டெம்பரேச்சர். இரண்டாவது வந்து ஈரப்பதம், அந்த மாய்ஸ்டர் இருக்கணும். மூன்றாவது வந்து ஆக்சிஜன் இருக்கணும். இது உலகத்தில் காணப்படுகிற விதையை விதைப்பதற்கு முளைப்பதற்கு இந்த காரணங்கள் எல்லாம் உண்டு. இந்த இடத்தில் பால் அப்பாஸ்டில் ஒரு விதையை குறித்து பேசுகிறார். அவர் சொல்கிற விதை கருவேப்பிலை விதைகளில் நிச்சயமாகவே தெரியும். அவர் சொல்கிற விதையிலேருந்து வருகிறது வந்து பயங்கரமான காரியங்களாக இருக்கிறது. சிலர் மாம்சமான காரியங்களாக இருக்கிறதா அதை நம்ம அழிவுக்கு கொண்டு போய் சேர்க்குமா? சில காரியங்கள் அந்த விதையிலேருந்து வருகிறது ஹோலி ஸ்பிரிட்டை ப்ளீஸ் பண்ணுமா? ஃபிலாசபர்ஸ், வென் ஃபிலாசபர்ஸ் லுக், ஒரு மனிதனை ஃபிலாசபர்கள் பார்த்து ஒரு மனிதன் எதற்காக ஒரு காரியத்தை செய்கிறான் என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். அதை ஆராய்ந்து பார்த்து தே கம் டு அ கன்க்ளூஷன், ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்யணும் என்றால் அவனுக்கு ஒரு காரணம் இருக்கணுமா, ரெண்டாவது ஒரு டிசைர் இருக்கணும், அவனுக்கு ஒரு உணர்த்துதல் இருக்கணுமா, இதை நான் செய்ய வேண்டும் என்று, மூன்றாவது அந்த மனிதன் அந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டுமா? வாட் ஆர் த த்ரீ திங்ஸ்? தட் ஷுட் பி அ ரீசன் ஃபார் வாட் மேன் டஸ். செகண்ட் இஸ் ஹீ நீட்ஸ் டு ஹவ் அ டிசைர், இது போல நான் செய்யணும் அப்படின்ற ஒரு அவனுடைய உள்ளத்தில் வந்து ஒரு ஊந்தல் வர வேண்டுமா? மூன்றாவது என்னவென்றால் ஒரு நோக்கம் இருக்குமா? இந்த மூன்று காரியத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் செய்கிற எதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலும் அதில் உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஒரு விதை முளைப்பதற்கு வெப்பநிலையும் தண்ணீரும் ஆக்சிஜனும் தேவையோ, ஒரு மனிதன் விதைக்கிற விதை அவன் செயல்களுக்கு பின்பாக இந்த மூன்று காரியங்கள் உண்டு. ரீசன், டிசையர் அண்ட் இன்டென்ட். இப்பொழுது பால் சொல்லுகிற இந்த விதைகளை நாம் வித்தியாசம் பார்ப்போம். When our reasons and our desires and our intent, in the மூன்று காரியங்களும் நம்மை வழி நடத்துகிற பாதை, கர்த்தர் தூஷிக்கப்படுவதற்கு பாதையாக நம்ம நடந்து போனோம். நான் சொன்ன எக்ஸாம்பிள் படி, யாரும் மேலே ஒரு கோபம், அவங்களை அவமானப்பட்டே ஆக வேண்டும் என்று அந்த எண்ணம் வரும்போது நீ விதைக்கிற விதை முளைக்கிறது பார்த்தீர்கள் என்றால், அந்த முளைப்பது என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையை அது சீர்குலைத்து விடுமா? ஹல்லேலூயா. ஆனால் சில சமயம் இன்றைக்கு நாம் ஜபித்ததை போலப்பா, நான் அலறாமல் 6 மணிக்கு தான், ஏன்னா 6 மணிக்கு எழுந்திருப்பீங்களான்னு தெரில, நான் ஒரு யதார்த்தமாக சொன்னேன், நடுராத்திரியே ஒரு வேளை 6 மணி ஜபம் நான் சொன்னேன். 6 மணி இல்லாமல் 5:50 அலாமை வைத்து வெறும் 10 நிமிடம் தான் சீக்கிரமாக எழுந்துச்சு. கர்த்தாவே, அந்த 10 நிமிடம் உங்களுக்காக நான் செலவிடப் போகிறேன். அந்த காரியத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு ரீசன் இருக்கும். என்ன ரீசன்? கர்த்தாவே, உங்களை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும். அதில் டிசைர் என்னவென்று, நான் கர்த்தருக்குள்ள ஒரு மகனாய் நான் வாழ வேண்டும். இன்டென்ட் என்ன? நான் 5:50 எழுந்து நான் ஜபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ எந்த காரணத்தை நீங்கள் எடுத்தாலும், நீங்கள் விதைக்கிற விதையில் இந்த மூன்று லென்ஸுகளை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் விதைக்கிற விதை மாம்சமான விதையாக இருக்கிறதா, இல்லை நீங்கள் விதைக்கிற விதை ஹோலி ஸ்பிரிட்டை ப்ளீஸ் செய்கிற விதையாக இருக்குமா என்று அநேகர் கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. அம் ஐ மேக்கிங் சென்ஸ்? ஒரு சிம்பிள் சத்தியம். So what is my message to you this afternoon? My message to you this afternoon, இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் தான் உங்களிடத்தில் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பால் எச்சரிக்கை தருகிறார். அவர்களோட அட்டென்ஷனை குறித்து அவர் எச்சரிக்கிறார், நீ கடவுளை உன்னால் ஏமாற்ற முடியாது. நாம் விதைக்கிற விதைகள் இருக்க பார்த்தீர்களா, அந்த விதையை கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக அவர் கண்களை மூடி அவரை ஏமாற்ற முடியாது. நாம் என்ன விதையை விதைக்கிறோமோ அது கர்த்தர் நன்றாகவே அறிந்திருக்கிறார். அந்த விதைகள் பால் சொல்கிறார், நீ விதைக்கிற சில விதைகள் உன் மாமிசத்துக்குரிய விதைகளாய் நீ விதைத்திருந்தால் அது உன்னை சீர்குலைத்து விடும். பரிசுத்த ஆவியானவர் ஏகுவையான விதைகளை நீ விதைத்தாய் என்றால் அது சொல்கிற சத்தம் பார்த்தீர்கள் என்றால், இந்த நியூ டெஸ்டமெண்ட், திஸ் இஸ் தி ஒன்லி அதர் பிளேஸ் where there is a reason given for everlasting life. கர்த்தரை பின்தொடர்ந்தால் எனக்கு நீடித்த ஜீவன் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் தான் யூனிக்காக சொல்லுகிறது, அது போன்று நீ விதைக்கிற விதைகள் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ப்ரிசர்விங்காக இருக்கிற ப்ளீசிங்காக இருக்கிற விதைகளாக இருந்தால் நீ நீடித்த ஜீவனை பெறுவாய் என்று. ஹல்லேலூயா. அதோட ஆழம் இப்பொழுது உங்களுக்கு அந்த பிடிக்கிறதா? நாம் சில விதைகளை சபையில் நாம் விதைத்தோம் என்றால், இல்லை நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அதை விதைக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும் பொழுது அவர் அதை விரும்புவதில்லை. கர்த்தர் சொல்கிறார், என்னை உங்களால் ஏமாற்ற முடியாது, நீ விதைக்கிற விதைகளை எல்லாம் நான் பார்க்கிறேன். சரி, இதில் என்னுடைய பாயிண்ட் என்ன உங்களிடத்தில்? உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த வருடம் நான் எத்தனையோ செய்தியை சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் சபைக்கு வரும் பொழுது கர்த்தருடைய சத்தியங்களை நான் எடுத்து உங்களுக்கு அறியாத சத்தியங்களை நான் தர வேண்டும் என்று. ஏன்னால் மோஸ்ட் ஆஃப் யூ நீங்கள் மெச்சோர் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறீர்கள். அதில் இருக்கிற ஆழங்களில் நான் இறங்கி உங்களிடத்தில் நான் விளக்குகிறேன். அது விளக்குவதற்கு காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு சண்டையும் அதை கேட்டு உங்களுடைய வாழ்க்கைகளில் ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு திருப்புமுனை வர வேண்டும். நீங்கள் இந்த வருடத்தில் ஜனவரியில் எவ்வளோ கர்த்தருக்கு நெருங்கியிருந்தீர்களோ, இப்பொழுது டிசம்பரே வந்துவிட்டது, இன்னும் நீங்கள் சிலர் இன்னும் கொஞ்சம் கர்த்தரிடத்தில் நீங்கள் நெருங்கியிருந்தீர்கள் என்றால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்கிற வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்மளோட கிறிஸ்த வாழ்க்கையில் எதை செய்தாலும், ஒரு ஃபோனை பேசுகிறோமா, ஒருத்தரையை பார்த்து நம்ம பிரேஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பிரேஸ் தி லார்ட் சொல்லுவது ஒரு கொலோக்கியலாக முண்டது. யாரோ பாஸை பார்த்து குட் மார்னிங் பாஸ்ன்னு சொல்கிற மாதிரி. ஆனால் பிரேஸ் தி லார்டோட அர்த்தத்தை நாம் அறிந்து சொல்லும் பொழுது, கர்த்தாவின் நாமம் உயரட்டும் என்று அதை அந்த உணர்ந்து சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு அர்த்தம் வேற. பிரேஸ் தி லார்ட் சிஸ்டர், அந்த பிரேஸ் தி லார்ட் சிஸ்டரே சுருக்கமாக சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்களா, அது தமிழில் சொல்லுவாங்க பிரேஸ் தி லார்ட் சிஸ்டர். அந்த வார்த்தை கூட முழுசாக வராது, ஒரு மாதிரி ரைமிங்காக இருக்கும். அந்த இடத்தில் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வந்து இருவர் சந்திக்கிற சூழ்நிலையில் அவருடைய நாமத்தை வைக்கிறோம். அந்த நாமத்தை வைத்து அந்த நாமத்திற்கு இருக்கிற கனத்தை தராமல் அதை நம்மளுடைய குலோக்கில் எதுக்காக நாம் யூஸ் பண்ணிக்கிறோம். பிரேஸ் த லார்ட் சிஸ்டர், பிரேஸ் த லார்ட் பிரதர் என்று அந்த மூன்று லென்ஸை போட்டு பார்த்தா எதற்கு ரீசன்னு அந்த சிஸ்டர்கிட்ட நான் பேச ஆரம்பிக்கணும். ஸோ போய் நான் பிரேஸ் லார்ட் சொல்லி நான் பேசுவேன். அதற்கு என்ன டிசைர், அதுக்கு என்ன இன்டென்ட் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னால், உண்மையாக கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்துவதுன்றது இருக்காது. ஹல்லேலூயா. ஆம் ஐ மேக்கிங் சென்ஸ்? ஸோ தட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இஃப் யூ டேக் தட் இன் யுவர் கிறிஸ்டியன் லைஃப் அண்ட் யூ அப்ளை இட், எதற்கு எடுத்து அந்த லென்ஸை நீங்கள் அப்ளை பண்ணாலும் இரண்டு வகையான விதைகள் தோன்றும். ஒரு வகையான விதைகளுடைய பலன்கள் மாமிசக்குரியதாக இருக்கும், உங்களை அழிவுக்குள்ளாக கொண்டு போகும். ஒருவேளை சபையில் கோபம் உள்ளவர்கள், ஒருவேளை சபையில் யாரையாச்சும் மன்னிக்காமல் இருக்கிறது, ஒருவேளை சபையில் மிகவும் கசப்போடு நீங்கள் உட்கார்ந்துருந்தீர்கள் என்றால் அந்த மூன்று லென்ஸ் வழிகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை டிசைர், தி இன்டென்ட் அண்ட் த ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னால், அந்த விதை சரியில்லாத விதைகளாக இருக்கிறது. ஒருவேளை சபையில் கர்த்தருக்காக நான் ஏதாச்சும் செய்ய வேண்டும், கர்த்தரிடத்தில் நான் ஜபிக்க வேண்டும், கர்த்தரை நான் நெருங்கி செல்ல வேண்டும் என்று சில டிசைர் இன்டென்ட் நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால் அதில் வருகிற விளைவுகள் ஹோலி ஸ்பிரிட்டை ப்ளீஸ் செய்வது. ஹல்லேலூயா. கலேஷியர் புத்தகத்தை பார்த்தோம், 5வது அதிகாரத்தை பார்த்தோம், 2 வசனங்களை பார்த்தோம். பால் கலேஷிய சபையில் உள்ள மக்களை பார்த்து சொல்கிறார், முதலில் அவர் அட்டென்ஷனை கிராப் பண்ணுகிறார், பிறகு அவர்களை எச்சரிக்கிறார். எச்சரித்ததன் பின்னாக 3 சத்தியங்களை சொல்கிறார். முதல் சத்தியம், நீ எதை விதைக்கிறாய் அதை தான் நீ அறுவடை செய்வார். அதே போல் நம் வாழ்க்கையில் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்வோம். அந்த 2 விதையான விதைகள் சொல்கிறார். ஒரு விதை மாம்சம் குறிய விதைகளாக இருக்கிறது, அதிலிருந்து வருவதெல்லாம் மாம்சத்தை ப்ளீஸ் பண்ணுவது அழிவுக்கு காரணம். 2வது விதை ஹோலி ஸ்பிரிட்டை ப்ளீஸ் பண்ணுவது, அது உனக்கு நித்திய ஜீவனை தரும். இந்த 3 சத்தியத்தை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா.